வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். பாவிகள் மேலுருகி பாடு மறித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்.
இந்த உலகில் ஏன்தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார்.
வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இன்றும் கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வசனத்தின் மூலமாக பேசுவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, புதிய ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையை கூட்டிக் கொடுத்திருக்கிற தயவுக்காக, இரக்கத்திற்காக நாங்களும் முழுமனதோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நேற்று தினத்திற்குள்ளே பிரவேசித்த எத்தனையோ பேர் இந்த நாளை காணவில்லை, ஆனால் நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய வசனத்தை படிக்க காத்திருக்கும் கிருபை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நல்லவர்கள் என்பதனாலே அல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நீர் சில திட்டங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உங்களுடைய வசனங்கள் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை சரியானபடி அறிந்து கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு துணை செய்தரலும். எங்களுடைய சிந்தனைகள் சிதறாதபடி உடைய வசனங்களை கவனிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஒன்று நாளாமும் 11 அதிகாரம் முதல் 29 அதிகாரம் வரை தாவீதினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். 11-12 அதிகாரங்களிலே தாவீதை குறித்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கவுனியங்கள் 1 நாளாம 11 அதிகாரம் முதலாம் வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். இந்த குறிப்பிட்ட கால சரித்திரத்தை சாமுவேலின் புத்தகத்திலே நாம் படித்தது உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். 7 ஆண்டுகள் தாவீது யூதா பென்யமீன் 2 கோத்திரத்தாருக்கு மட்டும் அரசனாக விளங்கினான் என்று பார்த்தோம். அப்பொழுது அவனுடைய தலைநகரம் எப்ரோன். இந்த காரியங்கள் எல்லாம் 4 புத்தகத்திலே சொல்லப்படவில்லையே, ஏன்? தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்பொழுது 12 கோத்திரத்தாரையும் ஒரே தேசமாகவே பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வையிலே எப்பொழுது தாவீது சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அரசனானானோ அப்பொழுதே அவன் அரசனானான். இப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் தாவீதனிடத்திலே வந்து, நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள் என்று கூறினார்கள். 2 பாருங்கள். சவுல் இன்னும் ராஜாவாயிருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாயிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாயிய இஸ்ரவேலை மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். இந்த காரியத்திலே ஜனங்கள் கர்த்தருடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜனங்கள் தாவீது தேவனுடைய தெரிந்தெடுப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தாவீது ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்கிறான். அதாவது யூதா பென்யமீன் கோத்திரத்தாரை மட்டும் ஆளத் துவங்கி 7 ஆண்டுகள் கழித்துதான் முழு பொறுப்பெடுக்கிறான். 1 நாளாம 11 அதிகாரம் 3 வசனம். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இப்பொழுது தாவீது 12 கோத்திரங்களுக்கும் மேலாக அரசனாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய பார்வையிலே இப்பொழுதுதான் தாவீது தன்னுடைய ஆட்சியை ஆரம்பித்திருக்கிறான். 1 நாளாம் 11:4 பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். தாவீது அந்த பகுதிகளை நன்றாக பார்த்து அறிந்திருக்க வேண்டும். யோசுவாவால் அனுப்பப்பட்ட வேவுக்காரர்கள் பார்த்ததை விட மிக துல்லியமாக தாவீது இந்த இடங்களை அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேலின் தலைநகராய் இருப்பதற்கு எருசலேமே தெரிந்தெடுக்கப்பட்டது. அங்கேதான் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அதுதான் தாவீதின் தெரிந்தெடுப்பு, அதுவே தேவனின் தெரிந்தெடுப்புமாகும். வேத புத்தகத்திலே எருசலேமை குறித்த அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த எருசலேம் இப்பொழுது நாம் பார்க்கிற எருசலேமை போல அல்ல. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை எருசலேமிற்கு சென்று திரும்பியிருக்கலாம், அல்லது எருசலேமின் புகைப்படத்தை பார்த்திருக்கலாம். சமீப காலங்களிலே அங்கே செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சியிலே எருசலேமின் சுவரானது இப்பொழுது இருக்கிறதற்கு எதிர் திசையிலே செல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தாவீதின் நகரம் கீழே இருந்திருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை எப்பொழுதும் அவர்கள் ஏறெடுத்து பார்த்திருக்கிறார்கள். பின்னான காலங்களிலே சுவர் மீண்டுமாக கட்டப்பட்ட பொழுது அது சியோன் மலையின் மேலேயே கட்டப்பட்டது. அங்கிருந்து தேவாலயம் கீழ் நோக்கி பார்க்கக்கூடியதாயிற்று. இன்றைக்கு அப்படித்தான் அங்கே இருக்கிறது. தேவாலயத்தை விட நகரத்தின் பகுதி உயரமான இடத்திலே இருக்கிறது. மோரியா மலையின் இடத்திலேதான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அது தொடர்ந்து செல்லும் ஒரு சிகரம் போல காணப்படுகிறது. அதன் மற்றொரு பகுதிதான் எருசலேமிற்கு வெளியே இருக்கிற கொல்காதாவாகும். 1 நாளாம் 11 அதிகாரம் 5 வசனம். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. இந்த எபூசின் குடிகளை விரட்டிவிட்டு தாவீது சியோனை பிடித்து அங்கே தனது அரண்மனையை கட்டினான். சியோன் மலை தாவீதுக்கு மிக அருமையான ஒன்று. பாருங்கள், 1 நாளாம் 11:6 எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செரியாவின் குமாரனாய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். இங்கே நமக்கு ஒரு அருமையான பாடம் இருக்கிறது. யோவாப் எந்த லஞ்சம் கொடுத்தும் பொறுப்பிற்கு வரவில்லை. தன்னுடைய பொறுப்பை சிறந்த முறையிலே செய்தபடியினாலே அவன் தலைவனானான். தாவீதின் பணிவிடைக்காரர்களிலே யோவாப் முதன்மையானவன். தாவீதிற்கு ஆலோசனைக்காரனாய் இருந்திருக்கிறான். படையை நடத்தி செல்வதிலேயும் சிறந்த ஒரு வீரன். தாவீதின் பராக்கிரமசாரிகளிலே இவனும் ஒருவன். இவன் முதலாவது தாவீதினிடத்தில் வந்தபொழுது எப்படி இவன் தாவீதிற்காக யுத்தம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Samuel 11:7 தாவீது அந்த கோட்டையில் வாசமண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. இந்த தாவீதின் நகரம் என்பது சியோன் மலைப்பகுதியை குறிக்கிறது. இந்த இடத்திலேதான் தாவீதின் அரண்மனை கட்டப்பட்டது. தாவீது சியோன் மலையை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். 8 பாருங்கள், பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். அந்நாட்களிலே தாவீது இஸ்ரவேல் தேசத்தை ஒரு சிறந்த ராஜ்யமாக்கினான். அந்நாட்களில் உலகமெங்கிலேயும் அது சிறந்து விளங்கிய ஒன்றாய் இருந்திருக்கிறது. சாலமோனுடைய ராஜ்யத்தை குறித்து உலகத்திலே எல்லா பகுதிகளிலேயும் மக்கள் அறிவதற்கு காரணமான அஸ்திவாரத்தை தாவீது போட்டார் என்று சொல்லலாம். தாவீது புறக்கணிக்கப்பட்டிருந்த காலத்திலே தாவீதினிடத்திலே வந்து சேர்ந்தவர்கள்தான் தாவீதினுடைய பராக்கிரமசாலிகள். இப்பொழுது ஒரு அரசனாக தாவீது உயர்த்தப்பட்டாகிவிட்டது. இந்த மனிதர்களும் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கென்று ஒரு கூட்ட மக்களை அழைத்துக் கொள்கிறார். அவர்கள்தான் அவருடைய பராக்கிரமசாலிகள். இந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்களே, இவர் எங்கள் மேலே ஆளுகை செலுத்த நாங்கள் விரும்பவில்லை என்கிறார்கள். இந்த உலகத்திலே இன்னமும் அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக பொறுப்பெடுக்கவில்லை. தாவீதும் அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒருவராய் இருந்தார். சவுலே தொடர்ந்து ஆட்சியில் இருந்தான். சவுல் சிறப்பானவனாக மாற ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் அவன் மாறவில்லை. அந்த காலங்களிலே தாவீது தனது ஜீவனுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது ராஜ்யத்தின் பல பகுதிகளிலிருந்து அநேகர் வந்து தாவீதின் அண்டையிலே சேர்ந்தார்கள். அவர்களே தாவீதின் பராக்கிரமசாலிகளானார்கள். இந்நாட்களிலே கிறிஸ்து உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டவராயிருக்கிறார். இந்த சத்தியத்தை சொல்வதற்கு நான் அதிக நேரம் செலவழிக்க தேவையில்லை. இதை உங்களால் காண முடியவில்லை என்றால் உங்களால் எதையுமே கண்டுகொள்ள முடியாது. இப்படி இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தாலும் இப்பொழுது தனக்காக தன்னுடைய நாமத்தின் மித்தம் ஒரு கூட்டம் ஜனங்களை அவர் அழைத்து பிரித்தெடுக்கிறார். அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிறார். எனவே அவர் ராஜ்யபாரத்தை பொறுப்பெடுக்கும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். அதன் பின்னர் அவரோடு நாமும் ஆளுகை செய்வோம். இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டிருப்பதனாலே இன்றைக்கு சில விசுவாசிகள் தாங்கள் இருக்கிற இடங்களிலே பெயர் பெற்றவர்களாயிருக்க விரும்புகிறார்கள். அது ஏன் என்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வாறு இருக்க தேவையில்லை. அவர்கள் அவ்வாறு இருக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், உலகம் உங்களை பகைக்கும் முன்னதாக என்னை பகைத்தது. இயேசு கிறிஸ்துவை உலகம் பகைப்பதினாலே அவருடைய பிள்ளைகளையும் உலகம் பகைக்கவே செய்யும். இந்த உலகத்திலே நீங்கள் பெயர் பெற்ற ஒருவராக இருப்பீர்களானால் உங்களை நீங்களே சற்று கவனமாக பார்க்க வேண்டும். பாப் ஷோலர் என்பவர் சொல்லும்பொழுது, ஒரு மனிதனை அவனுடைய நண்பர்களைக் கொண்டு நான் மதிப்பிடுகிறதில்லை, அவனுடைய எதிரிகளைக் கொண்டே மதிப்பிடுகிறேன் என்கிறார். சரியான வகையான எதிரிகள் உங்களுக்கு இருப்பார்கள் என்றால் நீங்கள் சரியாயிருக்கிறீர்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்றால் பிசாசின் கூட்டம் உங்களுக்கு எதிரியாக இருக்கத்தான் செய்யும். நாம் கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிற காலத்திலே வாழ்கிறோம். இப்பொழுது அவர் தனக்காக பராக்கிரமசாலிகளை தெரிவு செய்கிறார். பெத்லகேமின் கிணற்றிலிருந்து தங்களுடைய உயிரை பணையம் வைத்து தாவீதிற்கு தண்ணீர் கொண்டு வந்தவர்கள் சிறந்த வீரர்கள். பாருங்கள், 1 Samuel 11:15-19 வாசிக்கிறேன். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கண்மலை கெபியில் இருக்கிற தாவீதனிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தேரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக்கொள்ள கடவர், தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். இப்பொழுது தாவீது பெத்லகேம் வரை வந்துவிட்டார். இதுதான் அவருடைய சொந்த ஊர். அந்த பெத்லகேமின் வாசலின் அருகிலே ஒரு கிணறு இருக்கிறது. ஆடுகளோடு பலமுறை வெளியே போய்விட்டு வரும்பொழுது அங்கே நின்றுதான் அவர் தண்ணீர் குடித்திருக்க வேண்டும். இப்பொழுது பெத்லகேமை பெரிசியர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தாவீது அந்த கிணற்றண்டை போக முடியாது. ஆனாலும் அவர் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து குடிக்க ஆசைப்படுகிறார். அவர் ஆசைப்படுகிறாரே ஒழிய யாருக்கும் கட்டளையிடவில்லை. இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தியருடைய மனிதர்களை தாண்டி தாவீதிற்கு தண்ணீர் கொண்டு வந்தார்கள். இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், தாவீது அந்த தண்ணீரை குடிக்கவில்லை, அதை கர்த்தருக்கு காணிக்கையாக தரையிலே ஊற்றிவிட்டான். இந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். அவரே பெத்லகேமிலிருந்து வந்த தண்ணீர் என்று சொல்லலாம். அவர் ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். பல காலங்களாக இயேசு கிறிஸ்துவின் பராக்கிரமசாலிகள் பலர் இந்த ஜீவ தண்ணீரை உலகத்தின் பல பகுதிகளுக்கு எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன், ஜட்சன், ஹென்றி மார்டின் என்று பல ஊழியர்களை நாம் நினைவு கூறலாம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட அநேக ஊழியர்கள் உலகத்தின் பல பகுதிகளிலே பணி செய்கிறார்கள். அப்படி பணி செய்கிற பலருடைய பெயர்கள் மனிதருக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் தேவனுடைய பராக்கிரமசாலிகளாக அமைதியாக தங்களுடைய பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். தாகம் நிறைந்த உலகத்திற்குள்ளே ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துச் செல்கிற வீரர்கள் அவர்கள். பல மனிதர்கள் அவர்களை குறித்து அறிந்ததில்லை, அவர்களை குறித்து சிந்திக்கிறதில்லை. ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இதை குறித்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? தங்களுடைய உயிரை பணைய வைத்து அவர்கள் கொண்டு வந்த தண்ணீரை தாவீது என்ன செய்தார் தெரியுமா? தாவீது சுயநலமற்றவர். எனவேதான் அந்த பராக்கிரமசாலிகள் தாவீதை அவ்வளவு நேசித்தார்கள். இன்றைக்கும் சுயநலம் இல்லாத தலைவர்களை சுற்றியிருக்கிற அனைவரும் நேசிப்பார்கள். ஆனால் சுயநலமுள்ள தலைவர்களிடத்திலே நேராக புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் பின்னாலே போய் அவருடைய சுயநலங்களை குறித்தே பேசுவார்கள். தாவீது அவர்களுக்காக பாடுபட ஆயத்தமாயிருந்தபடியினாலே அவர்களும் தாவீதுக்காக உயிரையும் கொடுக்க ஆயத்தமாயிருந்தார்கள். தன்னுடைய மனிதர்கள் யாரும் தண்ணீர் அருந்தாதபடினாலே தாவீதும் அந்த தண்ணீரை குடிக்கவில்லை. அவர்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பினார். சங்கீதம் 22 இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு மிக நெருங்கிய தொடர்புடையது. அதிலே 14 வசனத்தை பாருங்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என சொல்லப்பட்டுள்ளது. தரையிலே ஊற்றப்பட்ட தண்ணீரை போல இயேசு கிறிஸ்து நமக்காக தமது ஜீவனை ஊற்றிவிட்டார். நம்மிலே ஒருவராக அவர் உலகத்திலே வந்தார். ஏசாயா 9:6 வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என வாசிக்கிறோம். நாம் அவருடைய பரலோகத்தை அனுபவிக்கும்படியாக நம்முடைய நரகத்தை அவர் எடுத்துக் கொண்டார். அருமையானவர்களே, அவர் நமக்கு வெகுமதியை கொடுக்க வேண்டுமென்றால் அவருக்காக நாம் தியாகங்கள் செய்கிறவர்களாயிருக்க வேண்டும். இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான காரியம் உண்டு. 1 Kings 11:22 வசனத்தை பாருங்கள். பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கிப்போய் ஒரு சிங்கத்தை கொண்டான். இது எத்தனை அருமையான ஒரு காட்சி இல்லையா? ஏற்கனவே 2 சிங்கங்களை கொண்டவன் இப்பொழுது ஒரு சிங்கத்தை கொள்கிறான். எப்பொழுது அவன் அதை செய்தான் என்பதை கவனித்தீர்களா? மிகவும் அதிகமாக உறைந்த பனி பெய்யும் பொழுது. தேவன் இதையும் தம்முடைய குறிப்பேட்டிலே எழுதி வைத்துவிட்டார். மழையானாலும் வெயிலானாலும் கர்த்தரை தேடி அவருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களையும் கர்த்தர் குறிப்பேட்டிலே குறிப்பார் என்று நான் நினைக்கிறேன். 1 Kings 12 ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் நாம் பார்ப்போம். தாவீது புறக்கணிக்கப்பட்ட காலத்திலே காத் கோத்தரத்திலிருந்து ஒரு கூட்ட மக்கள் தாவீதினிடத்திலே வந்தார்கள். அதை குறித்து கவனிப்போம். வாசிக்கிறேன். 1 Kings 12:14-16. காத் புத்திரரான இவர்கள் ராணுவ தலைவராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராயிருந்தார்கள். யோர்தான் கரைபுரண்டு போயிருக்கிற 1 மாதத்தில் அதை கடந்து கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்திவிட்டவர்கள் இவர்களே. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். இங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் தாவீதினிடத்திலே வருகிறார்கள். யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிற அந்த காலத்திலே அவர்கள் நீந்தி அக்கறை வருகிறார்கள். அப்படி வரும் அவர்கள் நண்பர்களா பகைவர்களா என்பது தாவீதிற்கு தெரியாது. எனவேதான், என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களானால் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். தாவீதுக்காக வாழும்படியாய் தங்களை அர்ப்பணித்து வந்தார்கள். கர்த்தருக்காக பணி செய்ய விரும்பும் அநேக கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக எதையாவது செய்து கொண்டிருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்காக வாழ்கிறீர்களா? கர்த்தருக்காக வாழ விரும்புகிறீர்களா? அவர்கள் சொன்னதென்ன? நாங்கள் உம்முடையவர்கள், உம்முடைய பட்சமாக இருப்போம், உமக்கு உதவி செய்வோம் என்று தெளிவாக சொன்னார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நாம் யோர்தானை கடக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இருந்தாலும் இந்த உலகத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கூட, பிதாவே, நான் அவர்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை தீமையை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றுதான் யோவான் 17:15 ஜெபித்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே இப்பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களாய் இருக்கத்தான் அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக வாழ இந்த உலகத்திலே மட்டும்தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவ்வாறு வாழ்வதற்கு நீங்கள் உங்களை பூரணமாக அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் உலகத்தோடு ஒத்து போகிறவர்களாய் காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே எதிர்நீச்சல் போடுவதற்கு சமமாகும். கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்காக நீங்கள் செலவழிக்க வேண்டிய பலன் உண்டு. தாவீதை விட பெரியவரான தேவாதி தேவனிடத்திலே நாம் செல்லும் பொழுது, அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருக்காக வாழ அவரே நமக்கு பலன் தருகிறார். அவருடைய பணியிலே இருப்பது எத்தனை மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம் தெரியுமா? இப்பொழுது நாம் 1 Samuel 13 கடந்து செல்வோம். இந்த பகுதியிலே தாவீது உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டுவர எடுத்த நடவடிக்கைகளை குறித்து பார்க்கிறோம். இதிலே குறிப்பாக கர்த்தருடைய கண்ணோட்டத்தை பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் காலத்திலே கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியர்களால் யுத்தத்திலே பிடிக்கப்பட்டு விட்டது. அது பெலிஸ்தியர்களுக்கு அநேக பாடுகளையும் துன்பங்களையும் கொடுத்தபடியினாலே புதிய ஒரு வண்டியிலே வைத்து இஸ்ரவேலுக்கு அதை திரும்ப அனுப்பினார்கள். இதை 1 Samuel 6 பார்த்தோம். அந்த காலம் முதல் இந்த குறிப்பிட்ட காலம் வரை கீரியாத் யாரீமில் உள்ள அபிநதாவின் வீட்டிற்குள்ளே அது இருந்தது. இப்பொழுது தாவீது அதை தலைநகருக்கு கொண்டுவர முயற்சி எடுக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களிலே தாவீது முக்கியத்துவம் கொடுப்பது தேவனுக்கு பிரியமானதாக இருந்தது. அதை தேவன் குறித்துக் கொண்டார். என்றாலும் தாவீது தவறான விதமாய் துவங்குகிறார். பாருங்கள், 1 Samuel 13:1, தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி. இப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாயிருக்கிறார். அரியணைக்கு வந்தவுடன் அநேக திட்டங்களையும் பெரிய தரிசனங்களையும் பெற்றவராய் செயல்படுகிறார். எனவே எருசலேமிற்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டுவர தீர்மானித்தார். இப்பொழுது அவர் அங்கே இருந்த எல்லா தலைவர்களோடும் ஆலோசனை செய்கிறார். அவர்களோடு ஆலோசனை செய்தது தவறு என்று எண்ணுகிறேன். தேவனே தாவீதை வழிநடத்துகிறார், பாதை காட்டுகிறார். இந்த நேரத்திலே மனிதர்களுடைய ஆலோசனை அவருக்கு தேவையில்லை. இதை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் தான் எப்படி செயல்பட விரும்புகிறார் என்பதை அறிய வாஞ்சித்திருக்க வேண்டும். இன்றைக்கும் அநேக திருச்சபைகளிலே இந்த பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆலோசனை பெற்று தைரியமாக கர்த்தருடைய காரியங்களை செயல்படுத்துவதற்கு பதிலாக ஆவிக்குரிய காரியங்களிலேயும் பலரிடத்திலே ஆலோசனை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். திருச்சபைகளிலே உள்ள பலரும் அப்படிப்பட்ட காரியங்களிலே தலையிட விரும்புகிறார்கள். ஆனால் பல ஆளுகை குழுக்களிலே இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களிலே தீர்மானம் எடுக்கக்கூடிய தகுதியில்லாதவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார்கள். அநேக நேரங்களிலே அப்படிப்பட்டவர்கள் எடுக்கிற தவறான தீர்மானங்களினால் கர்த்தருக்காக சிறப்பாக செய்யப்படக்கூடிய பெரிய காரியங்கள் தடைபடுகிறது. எனவே தாவீது செய்த இந்த காரியம் தவறு என்று சொல்லலாம். 1 Samuel 13:2-3 இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். கவனித்தீர்களா? சவுலின் காலத்திலே ஆவிக்குரிய காரியங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட காரியமாயிருந்திருக்கிறது. எனவே சிதறி இருக்கிற எல்லா இடங்களிலிருந்தும் ஆசாரியரையும் லேவியரையும் ஒன்று கூட்ட வேண்டும் என்று ஆள் அனுப்பினார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த தலைவர்களோடு ஆலோசனை பண்ணும் முன்பதாக ஆசாரியர்களையும் லேவியர்களையும் முதலாவது அழைத்து ஆலோசனை பணியை தாவீது துவங்கியிருப்பார் என்றால் உடன்படிக்கை பெட்டியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்கள் கூறியிருப்பார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஆவிக்குரிய நபர்களிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனையோடு கூட மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆலோசனையும் அவர்கள் கேட்கலாம். ஆனால் தவறான இடத்திலே ஆலோசனை கேட்கும் பொழுது அனைத்தும் தவறாய்போய் முடிந்துவிடும். வசனம் 4 பாருங்கள். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாயிருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமிலே தேவை என்பதை உணர்ந்தார்கள். தொடர்ந்து என்ன நிகழ்கிறது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். 11 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது சமஸ்த இஸ்ரவேலருக்கும் தாவீது ராஜாவான போதுதான் தேவன் அதை கணக்கிலே எடுத்தார். மட்டுமல்ல, தாவீதின் பராக்கிரமசாலிகளை குறித்து பார்க்கும்பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அர்ப்பணிப்போடு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் குறிப்பிலே வைத்திருந்தார். இன்றைக்கும் நீங்கள் இருக்கிற இடம் மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு சாதாரணமான இடத்திலே இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எப்படி வைராக்கியமான காரியங்களை செய்கிறீர்கள் என்பது எல்லாவற்றையும் அவர் குறிப்பிலே வைத்திருக்கிறார். சிலர் மனிதர்கள் பார்ப்பதற்காக கர்த்தருக்காக சேவை செய்வார்கள். இன்னும் சிலர் கர்த்தர் மேலுள்ள அன்பினாலே கர்த்தருக்காக சேவை செய்வார்கள். கர்த்தர் மேலுள்ள அன்பினாலே சேவை செய்கிறவருடைய சேவையை கர்த்தர் குறிப்பேட்டிலே எழுதி வைக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நேரத்திலே அவரே பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். இன்றும் கர்த்தருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு அர்த்தமுள்ளதாகவும் எவ்வளவு ஆழமானதாகவும் இருக்கிறது என்பதை நாம் அதிகமாக கருத்திலே கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே இன்றும் நமக்கு தருவாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகாய் 2:4.